வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைய இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 11 மாணவர்களுக்கான 3 தவணைக்குரிய ஒரு பாடப்பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடப்பகுதியினை வழங்கும் நான் விஜயசுந்தரம் சுகுணேஸ்வரன், நம்பித்தனை இலக்கம் 3 பாடசாலையின் ஆசிரியர். தொடர்ச்சியாக மாணவர்கள் உங்களுடைய பகுதி 3 புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குறித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த வகுப்பில் நாங்கள் பைதகரசின் தொடர்பாக பார்த்தோம். எனவே அதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கும் பாடம் திருகோணகணிதம் எனும் பாடம். திருகோணகணிதம் எனும் பாடம் மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் 10 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வியாக இந்த திருகோணகணித பாடம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த திருகோணகணிதம் பாடத்தை இலகுவாக கற்று எவ்வாறு அதிலிருந்து நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக மாணவர்கள் உங்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கடந்த வகுப்பில் கற்ற பைதகரசினுடைய தொடர்பு இந்த பாடத்தின் மிக முக்கியமானதாக காணப்படும். காரணம், அந்த பைதகரசில் இருக்கக்கூடிய பக்கங்களை கொண்டே நாங்கள் பக்கங்களை அடிப்படையாக வைத்தே இந்த திருகோணகணிதம் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் திருகோணகணிதம் என்னும் பாடத்தை கற்பதற்கு முன்னதாக பைதகரசின் தேற்றம் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்க கூடும். எனவே மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து கற்றல் வளங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் பைதகரசின் திருகோணகணிதம் எனும் பாடத்தை நாங்கள் பார்ப்போமானால், நீங்கள் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையை எழுதியதன் பின்னர் உங்களுடைய பெறுபேறுகளை வைத்து நீங்கள் கல்வி பொது தராதர உயர்தரத்திற்கு நீங்கள் செல்லவிருந்தால் அந்த உயர்தரத்தில் மிகப்பெரிய ஒரு பாடப்பரப்பினை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த திருகோணகணிதம் பாடம். ஆகவே திருகோணகணித பாடத்தினுடைய அடிப்படையான விடயங்களை நாங்கள் கற்பதன் மூலமே நீங்கள் எதிர்காலத்தில் உயர்தரத்தில் கணித பிரிவினை தெரிவு செய்யும் போது இங்கு கற்ற விடயங்கள் உங்களுக்கு அங்கு செல்லும் போது இலகுவானதாக காணப்படும். ஆகவே நீங்கள் இங்கு உள்ள விடயங்களை மிகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இலகுவாக கற்று அந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்கால வகுப்பில், அதாவது உயர்தரத்தில், நீங்கள் இதனை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால், திருகோணகணிதம் எனும் பொழுது இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், திருகோணகணிதம் எனும் பொழுது நாங்கள் இதில் செங்கோண முக்கோணினை மாத்திரமே கொண்டு இந்த திருகோணகணித விகிதங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். திருகோணகணிதம் தொடர்பாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கோணி செங்கோண முக்கோணியாக இருக்கும். இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்தோம், பைதகரசின் தொடர்பாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கோணியும் செங்கோண முக்கோணியாகவே இருக்கும். ஆகவே அதனை போன்று இந்த திருகோணகணிதம் தொடர்பாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கோணியும் செங்கோண முக்கோணியே ஆகும். இதில் நாங்கள் 3 பக்கங்களை முதலில் இணங்கண்டு கொள்ள வேண்டும். உதாரணமாக மாணவர்கள் வரைந்து கொள்ளுங்கள், ஒரு செங்கோண முக்கோணியை வரைந்து கொள்ளுங்கள். அதில் பி கோணத்தை செங்கோணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனைய இரண்டு இடங்களிலும் ஏ மற்றும் பி என்பதை இட்டுக் கொள்ளுங்கள். பி கோணத்தை செங்கோணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனைய இரண்டு இடங்களையும் இரண்டு உச்சிகளையும் நாங்கள் ஏசி என இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் வைத்துக்கொண்டு எவ்வாறு பக்கங்களை இனங்காண வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். பக்கங்களை இனங்காளும் பொழுது நாங்கள் கோணங்களை அடிப்படையாக கொண்டுதான், அல்லது கோணங்களை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த பக்கங்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இதில் நாங்கள் ஏ கோணத்தை எடுப்போமானால், நீங்கள் வரைந்த முக்கோணியை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏபிசி என்ற முக்கோணியில் பி கோணத்தை செங்கோணமாக்கியே ஒரு முக்கோணியை வரைந்து குறித்துக் கொள்ளுங்கள். அதில் ஏ கோணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏ கோண செம்பக்கம் எனும் பொழுது நீங்கள் இதில் கற்ற விடயம் செம்பக்கம் ஒரு செங்கோண முக்கோணியின் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கமாக இருக்கும். ஆகவே இங்கு செம்பக்கமாக ஏசி ஆக இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். செம்பக்கம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பைதகரசினுடைய தொடர்பு தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். ஆகவே ஏனைய இரண்டு பக்கங்களுக்கு நாங்கள் இவ்வாறான பெயர்களை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக எந்த கோணத்தை வைத்து நாங்கள் எந்த பக்கம் அதற்கான பக்கமாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஏசி என்பது செம்பக்கம், ஏசி என்பது செம்பக்கம், பி கோணம் செங்கோணம் ஆக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏ கோணத்தை எடுத்துக்கொண்டால் பி ஏ சி, மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், பி ஏ சி, பிஏசியை எடுத்துக்கொண்டால் இதில் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது, ஒன்று எதிர்ப்பக்கம் மற்றொன்று அயற்பக்கம், ஒன்று எதிர்ப்பக்கம் மற்றொன்று அயற்பக்கம். எதிர்ப்பக்கம் எனும் பொழுது நாங்கள் எதிரே உள்ள பக்கத்தை எதிர்ப்பக்கம் என நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் எந்த கோணத்தை எடுக்கின்றோமோ அந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை நாங்கள் எதிர்ப்பக்கம் என்று கூறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இங்கு நாங்கள் ஏ கோணத்தை எடுத்துக்கொண்டால் ஏ கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், ஏ கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன பக்கம், பி சி. ஆகவே ஏ கோணத்திற்கான எதிர் பக்கமாக ஏ பி சி காணக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை தெளிவாக கூறுகின்றேன், இந்த பக்கங்கள் மிக முக்கியமானது. இந்த பக்கங்களை நாங்கள் இனங்கண்டாலே மாத்திரமே இந்த திரிகோண கணிதம் எனும் பாடத்தை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் ஏபிசி என்ற ஒரு செங்கோணம் கோணம் இருக்கின்றது, அதில் பி கோணம் செங்கோணம். ஏ கோணமானது ஏ கோணத்திற்கான எதிர்ப்பக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஏ கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் பிசி என்ற பக்கமாக இருக்கும். ஏ கோணத்துக்கான எதிர்ப்பக்கம் பிசி பக்கமாக காணப்படும். அதனை போன்று பிஏசி, பிஏசி என்ற கோணத்திற்கான அயற்பக்கமாக ஏபி காணக்கூடியதாக இருக்கும். செங்கோண முக்கோணியில் மூன்று பக்கங்கள், செம்பக்கம் ஏசி. ஏ கோணத்தை எடுத்துக்கொண்டால் ஏ கோணத்திற்காக எதிர்ப்பக்கமாக அந்த ஏ கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே எதிரே உள்ள பக்கம் பிசி, ஆகவே ஏ கோணத்திற்கான எதிர்ப்பக்கம் ஏசி, அதனை மன்னிக்கவும் பிசி, மன்னிக்கவும் பிசி, எதிர்ப்பக்கம் பிசி. அதனைத் தொடர்ந்து அதற்கான அயற்பக்கம், அதாவது ஏ கோணத்திற்கான அயற்பக்கத்தை நாங்கள் பார்ப்போமானால் ஏபி காணக்கூடியதாக இருக்கின்றது, ஏபி காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பின்னர் நாங்கள் இந்த சி கோணத்தை, அதாவது பிசிஏ, பிசிஏ என்ற கோணத்தை நாங்கள் எடுப்போமானால் எடுத்துக்கொண்டால் இதில் நாங்கள் எதிர்ப்பக்கம், இந்த கோணத்திற்கான எதிர்ப்பக்கமாக ஏபி பக்கமும் அயற்பக்கமாக பிசி பக்கமாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட கோணத்தை அடிப்படையாக கொண்டுதான், அல்லது கோணத்தை கருத்தில் கொண்டுதான் அந்த கோணத்திற்கு வழங்கப்படுகின்ற பக்கங்கள் எதிர்ப்பக்கமா அயற்பக்கமா என்பதை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே கோணத்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரமே நாங்கள் பக்கங்களை சரியாக கூடக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுடைய புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பதிமூன்றாம் பக்கத்தில் மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய 13வது பக்கத்தில் பார்த்தீர்களானால் பிக்யூஆர் என்ற ஒரு செங்கோண முக்கோணி காணப்படுகின்றது. அதில் கியூ கோணம் செங்கோணமாக இருக்கின்றது, கியூ கோணம் செங்கோணமாக இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் பி கோணத்தை எதிர் முதலில் தரப்பட்டிருக்கின்றது செம்பக்கம். செம்பக்கம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிஆர் என்பது செம்பக்கமாக இருக்கும், பிஆர் என்பது செம்பக்கமாக இருக்கும். அதனை கொண்டு நாங்கள் பார்ப்போமானால் கியூஆர்பி என்ற கோணத்தை எடுத்துக்கொண்டால், கியூபி கியூஆர்பி என்ற கோணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் எதிர்ப்பக்கமாக பி கியூவும் அயற்பக்கமாக கியூஆரும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கோணியை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள். ஆனால் நான் கூறுவது உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை, அந்த முக்கோணியில் கியூஆர்பி என்பது ஒரு முக்கோணியாக கோணத்தை நாங்கள் ஆர் கோணத்தை எடுத்துக்கொண்டால் ஆர் கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கமாக கியூபி என்பது எதிர்ப்பக்கமாகவும் அயற்பக்கமாக கியூஆர் என்பது அயற்பக்கமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கியூஆர்பி, கியூஆர்பியை நாங்கள் கருதுவோமானால் கியூஆர்பியை நாங்கள் கருதுவோமானால் கியூஆர் என்பது அதற்கு இந்த பக்கமாக இருக்கும், எதிர்ப்பக்கமாக இருக்கும். கியூஆர் என்பது அந்த பி கோணத்திற்கு எதிர்ப்பக்கமாக இருக்கும். அதனை போன்று அயட் பக்கத்தை நாங்கள் பார்ப்போமானால் பி கியூ என்பது அயட் பக்கமாக இருக்கும். பி கியூ என்பது அயட் பக்கமாக இருக்கும். மாணவர்கள், இப்பொழுது இது தொடர்பில் தெளிவான ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். நாங்கள் முதலில் செங்கோண முக்கோணியை பார்த்ததன் பின்னர் அதில் இருக்கக்கூடிய கோணங்களை கொண்டு நாங்கள் எவ்வாறு பக்கங்களை இனங்காண வேண்டும் என்பது தொடர்பாகவே நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அது தொடர்பான பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது வினாவினை நாங்கள் செய்வோமானால் அதில் செங்கோண முக்கோணி KLM என்று தரப்பட்டிருக்கின்றது. அதில் செம்பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, KM ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கருதும் கோணம், நாங்கள் எந்த கோணத்தை எடுத்துக்கொள்கிறோம்? முதலாவது LKM என்ற கோணத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கான எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? கே கோணத்திற்கான எதிர்ப்பக்கம் LM. அதனை போன்று இந்த கே கோணத்திற்கான அயட் பக்கத்தை நாங்கள் பார்ப்போமானால் அயட் பக்கம் KL ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. KLM என்பது எதிர்ப்பக்கம், KL என்பது அயட் பக்கம் ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் அதில் இன்னொரு மற்றொரு கோணம் இருக்கின்றது, எம் கோணம் இருக்கின்றது. ஆகவே எம் கோணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எம் கோணத்துக்கான எதிர்ப்பக்கம் KL ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்ப்பக்கம் KL காணப்படுகின்றது, அயட்பக்கம் LM காணக்கூடியதாக இருக்கும். LM அயட்பக்கம், KL எதிர்ப்பக்கமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள், விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தேவையான விடயங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அதில் நாங்கள் அதில் இருக்கக்கூடிய நான்காவது முக்கோணியை நாங்கள் பார்ப்போமானால் UVX என்ற முக்கோணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் செம்பக்கம் UX. மாணவர்கள், எழுதியிருப்பீர்கள் UX. அந்த UX என்பது செம்பக்கமாக இருக்கும். ஆகவே நாங்கள் யூ கோணத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கான எதிர்ப்பக்கமாக VX எதிர்ப்பக்கமாக இருக்கும். அயட்பக்கம் UV அயட்பக்கமாக இருக்கும். VX எதிர்ப்பக்கம், UV அயட்பக்கம். UX எதிர்ப்பக்கம், VX எதிர்ப்பக்கம், UV அயட்பக்கம். எந்த கோணத்தை எடுத்துக்கொண்டால் யூ கோணத்தை எடுத்துக்கொண்டால். அதற்கு பின்னர் நாங்கள் பார்ப்போமானால் இந்த UVW என்ற முக்கோணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய செம்பக்கம் UW என்பது செம்பக்கமாக இருக்கின்றது. அதில் நாங்கள் UWV என்ற கோணத்தை நாங்கள் எடுப்போமானால் அதற்கான எதிர்ப்பக்கமாக UV அயட்பக்கமாக VW காணக்கூடியதாக இருக்கும். எதிர்ப்பக்கம் UV, அயட்பக்கம் VW. எதிர்ப்பக்கம் UV, அயட்பக்கம் VW ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எஞ்சி இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் அதில் செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் திரிகோண கணித விகிதங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். திரிகோண கணித விகிதங்கள் எனும் பொழுது இரண்டு பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இரண்டு பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் மூன்று விதமான திரிகோண கணித விகிதங்கள் இருக்கிறது. முதலாவது சின், இரண்டாவது கொஸ், மூன்றாவது டேன். சின் எனும் பொழுது திரிகோண கணித விகிதங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள், தேவையான தகவல்களை குறித்துக் கொள்ளுங்கள். சின் எனும் பொழுது எதிர்பக்கத்தின் கீழ் அல்லது செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம், செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம் என்பது சின் ஆக இருக்கும். கொஸ் எனும் பொழுது செம்பக்கத்தில் அயட்பக்கம். செம்பக்கத்தின் மேற்பக்கம். அதே அதனை போன்று டேன் எனும் பொழுது, அயற்பக்கத்தில் எதிர்பக்கம். மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், சின் எனும் பொழுது, செம்பக்கத்தில் எதிர்பக்கம், கொசு எனும் பொழுது செம்பக்கத்தில் அயற்பக்கம், டேன் எனும் பொழுது அயற்பக்கத்தில் எதிர்பக்கம். இந்த மூன்று விடயங்களை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்திருக்கவே வேண்டும். இந்த பாடத்தில் இந்த மூன்று விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இந்த மூன்று விடயங்களை, இந்த மூன்று விகிதங்களை வைத்துதான் இந்த பாடம் நகரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஞாபகம் வைத்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள், இந்த மூன்று விடயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியினும் செய்யும் பொழுது, அந்த பக்கங்களை நீங்கள் எழுதும் பொழுது, இந்த இதற்கான விகிதங்களை எழுதிய பின்னரே நீங்கள் அதுக்கான பிரிவுகளை செய்வீர்கள். ஆனால் இது உங்களுக்கு ஒரு ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு திறனை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சின் விகிதத்தை எழுதும் போது அதற்கான விகிதங்களை நாங்கள் எழுத வேண்டும். செம்பக்கத்தில் எதிர்பக்கம், அதே போன்று நாங்கள் கொஸ் என்னும் எழுதும் பொழுது நாங்கள் அதற்கான விகிதமாக இருக்கக்கூடிய செம்பக்கத்தில் அயற்பக்கம், அதனை போன்று டேன் என்னும் விகிதத்தை நாங்கள் எழுதும் பொழுது அயற்பக்கத்தில் எதிர்பக்கம் என்று நாங்கள் கூறி கூறி எழுதும் போது அது நமக்கு ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே இதனை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதில் வினவக்கூடிய வினாக்களுக்கான விடையினை நாங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால், உதாரணமாக மாணவர்கள் ஒரு முக்கோணியை வரைந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு இந்த கோணத்தை, நாங்கள் இந்த பக்கத்தை நாங்கள் எவ்வாறு இனங்காண வேண்டும் என்பது தொடர்பாக பார்ப்போம். முதலில் மாணவர்கள் ஒரு முக்கோணியை, செங்கோண முக்கோணியினை வரைந்து கொள்ளுங்கள். அதில் செங்கோணத்தை நீங்கள் ஏ இணைத்துக் கொள்ளுங்கள். இணைஞ்ச இரண்டையும் பி மற்றும் சி என்று இட்டுக் கொள்ளுங்கள். செங்கோணத்தை ஏனை இட்டுக் கொள்ளுங்கள். ஏனைய இரண்டு உச்சிகளையும் செங்கோணத்தை உருவாக்குவதன், செங்கோணத்திற்கான அந்த இடத்தை நாங்கள் ஏ என குறித்துக் கொள்ளுங்கள். ஏனைய இரண்டு உச்சிகளையும் பி மற்றும் சி என நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இதில் நாங்கள் முதலில் நாங்கள் பி கோணத்தை எடுப்போமானால், ஏ பி சி என்ற கோணத்தை எடுப்போமானால், இதற்கான சின் நாங்கள் பார்ப்போமானால் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அல்லது செம்பக்கத்தில் எதிர்பக்கம், ஆகவே இங்கு செம்பக்கம் எனும் பொழுது பிசி காணப்படுகின்றது. ஆகவே பிசியில் ஏசி, அதனை நாங்கள் கொஸ் விகிதத்துக்கு நாங்கள் எழுதுவோமானால் எதிர்பக்க அயற்பக்கம், செம்பக்கத்தில் அயற்பக்கம். ஆகவே செம்பக்கம் இங்கு பிசி ஆக இருக்கின்றது, அயற்பக்கம் ஏபி ஆக இருக்கின்றது. அதனை போன்று டேன் நாங்கள் பார்ப்போமானால் எதிர்பக்கத்தில் அயற்பக்கத்தில் எதிர்பக்கம், ஆகவே அயற்பக்கம் இங்கு ஏபி ஆகவும் எதிர்பக்கம் இங்கு ஏசி ஆகவும் இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் கூறுகின்றேன், மாணவர்கள் ஒரு முக்கோணியை வரைந்து கொள்ளுங்கள். வரைந்து கொண்டதற்கு பின்னர் நீங்கள் இந்த செங்கோணம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏ என்ற புள்ளியை, ஏ என்ற நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள். ஏனைய இரண்டு உச்சிகளையும் நீங்கள் பி மற்றும் சி என்று இட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் பி கோணத்தை எடுத்துக்கொள்வோம். பி கோணத்திற்கான சின் விகிதத்தை நாங்கள் பார்ப்போமானால், செம்பக்கத்தில் எதிர்பக்கம், ஆகவே செம்பக்கம் எனும் பொழுது இங்கு பிசி என்பதே செம்பக்கமாக காணப்படுகின்றது. பிசி என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம் ஏசி, பிசியில் ஏசி. நாங்கள் அதற்கான கொஸ் விகிதத்தை நாங்கள் பார்ப்போமானால், பி கோணத்திற்கான கொஸ் விகிதத்தை நாங்கள் பார்ப்போமானால், செம்பக்கம் பிசி, அயற்பக்கம் ஏசி, ஏபி. செம்பக்கம் பிசி, அயற்பக்கம் ஏபி. ஆகவே பிசியில் ஏபி, பிசியில் ஏபி. அதற்கு பின்னராக நாங்கள் டேன், டேன் விகிதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், டேன் விகிதமானது அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம், அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம், அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே இங்கு அயற்பக்கம் எனும் பொழுது ஏபியாக காணக்கூடியதாக இருக்கின்றது, எதிர்ப்பக்கம் எனும் பொழுது ஏசியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள், இதில் ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய உதாரணத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அது உங்களுக்கு மேலும் ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்களும் அந்த உதாரணத்தை சற்று பார்ப்போம். உதாரணம் ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள். பதினாறாம் பக்கத்தில், பதினாறாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள். உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணி பிக்யூஆர் இல், முக்கோணி பிக்யூஆர் இல் பி செங்கோணம் ஆகும், பி செங்கோணம் ஆகும். பிக்யூ 5 சென்டிமீட்டரும் பிஆர் 12 சென்டிமீட்டரும் ஆகும். பிக்யூ 5 சென்டிமீட்டர், பிஆர் 12 சென்டிமீட்டரும் ஆகும். பிக்யூஆர் டீட்டா என்று தரப்பட்டிருக்கின்றது, டீட்டா என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு நமக்கு வினவப்பட்டிருக்கின்ற வினா, உங்களுக்கு அங்கு பக்கத்தில் அந்த படம் வரைய, முக்கோணி வரையப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த முக்கோணியில் தெளிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கியூ இடத்தில் தீட்டாவினை நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பி கியூ 5 சென்டிமீட்டர், பி ஆர் 12 சென்டிமீட்டராக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கின்ற வினா பக்கம் கியூ ஆரினுடைய நீளம். ஆகவே இது எந்த வகையான முக்கோணி? செங்கோண முக்கோணி. நாங்கள் இதற்கு முன்னர் இதனுடைய இதன் ஒரு பக்கத்தினை தெரியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது பைதகரசினுடைய தொடர்பு. ஆகவே இங்கு நாங்கள் முதலாவதாக பைதகரசினுடைய தொடர்பினை பயன்படுத்தி பி கியூவினுடைய, கியூ ஆரினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே உங்களுக்கான செய்கை அங்கு தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது பைதகரசின் தேற்றப்படி கியூ ஆரினுடைய வர்க்கம், கியூ ஆரினுடைய வர்க்கம் சமன் பி கியூவினுடைய வர்க்கம் சக பி ஆரினுடைய வர்க்கம், பி கியூவினுடைய வர்க்கம் சக பி ஆரினுடைய வர்க்கம். ஆகவே இங்கு கியூ ஆர் சமன் பி கியூ வர்க்கம் சக பி ஆர் வர்க்கமாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் பி கியூ ஆனது 5 சென்டிமீட்டராக இருக்கின்றது. ஆகவே 5 வர்க்கம், பி ஆர் என்பது 12 சென்டிமீட்டராக இருக்கின்றது. ஆகவே 12 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம், ஆகவே 5 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம் 25 ஆக காணப்படுகின்றது. 12 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம் 144 ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 25 144 கூட்டும் பொழுது நாங்கள் பெறக்கூடிய விடை 169. ஆகவே 169 வர்க்க மூலத்தை நாங்கள் பார்ப்போமானால் அது 13 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இப்பொழுது நாங்கள் கியூ ஆரினுடைய நீளத்தை நாங்கள் கண்டுகொண்டோம், 13 சென்டிமீட்டராக இருக்கின்றது. அதற்கு பின்னர் நாங்கள் பார்ப்போமானால், இதில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள பெருமானங்களை காணுக, கீழே தரப்பட்டுள்ள பெருமானங்களை காணுக என்பதே ஆகும். இங்கு நாங்கள் பார்ப்போமானால், சிங் காண விகிதம் எவ்வாறு இருக்கின்றது? செம்பக்கத்தின் செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே இங்கு தீட்டாவிற்கான செம்பக்கம், செம்பக்கம் நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரச்சனை இருக்காது. ஆகவே அது 13, அதுதான் நாங்கள் இப்பொழுது கண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. கியூ ஆர் என்பது இங்கு செம்பக்கமாக இருக்கின்றது. ஆகவே கியூ ஆரினுடைய நீளத்தை நாங்கள் கண்டோம், 12 சென்டிமீட்டர். அதற்கு பின்னர் அந்த கியூ தீட்டாவிற்கான எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது பி ஆர். ஆகவே பி ஆரினுடைய நீளம் 12 சென்டிமீட்டர். ஆகவே 13 இல் 12. ஆகவே அதனை நாங்கள் வகுத்து விடையினை இடும்போது 0.923 காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் கொஸ், கொஸ் தீட்டாவினை நாங்கள் பார்ப்போமானால் அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்க, செம்பக்கத்தில் அயற்பக்கம், செம்பக்கத்தில் அயற்பக்கம். இங்கு செம்பக்கமாக இருக்கக்கூடியது கியூ ஆர், செம்பக்கமாக இருக்கக்கூடியது கியூ ஆர், அயற்பக்கமாக இருக்கக்கூடியது கியூ பி, QP என்பது அயற்பக்கமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு செம்பக்கத்தினுடைய சென்டிமீட்டரை நாங்கள் எழுவோமானால் 13, அயற்பக்கமாக இருக்கக்கூடியது 5, ஆகவே 13 5 13 5. அதனை நாங்கள் சுருக்குவதன் மூலம் அதற்கான விடையாக 0.3846 இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அதனை நாங்கள் வகுத்து இங்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் டேன் தீட்டாவினை நாங்கள் பார்ப்போமானால் டேனுக்கான விகிதம் அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே அயற்பக்கமாக இருக்கக்கூடியது அந்த கோணத்திற்காக அயற்பக்கமாக இருக்கக்கூடியது பிஆர், எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது ஆர்பி அல்லது பிஆர் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12 5 12 5 12. ஆகவே அதனை நாங்கள் வகுக்கும் போது நமக்கு அதற்கான விடையாக நாங்கள் 2.4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2.4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக மாணவர்கள் இது தொடர்பாக இது மாதிரியான பயிற்சிகள் தான் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதனை கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதில் இரண்டாவது உதாரணத்தையும் சற்று பார்த்துவிட்டு வருவோம். இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமானால் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பயிற்சியை நாங்கள் பார்ப்போமானால் முதலாவதாக இங்கு தரப்பட்டிருக்கின்றது டேன் தீட்டாவானது 1/2 ஆயின் கொஸ் சைன் தீட்டா மற்றும் கொஸ் தீட்டாவின் பெருமானங்களை காணுக என்று தரப்பட்டிருக்கின்றது. முதலில் நாங்கள் இதில் ஒரு செங்கோண முக்கோணினை இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் டேனுக்கான தீட்டா அதாவது செங்கோணம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் ஏதாவது ஒரு முக்கோணியில் 3 கோணங்களில் 1 கோணம் செங்கோணமாக இருக்கும், ஏனைய 2 கோணங்களில் ஏதாவது ஒரு கோணத்திற்கு நாங்கள் தீட்டாவினை இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டேன் தீட்டாவுக்கான விகிதமாக இருக்கக்கூடியது அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம், அதாவது இங்கு 1/2 வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அயற்பக்கமானது 2 எதிர்ப்பக்கமானது 1 நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் டீட்டாவினை இட்டீர்களோ அதற்கான எதிர்ப்பக்கமாக 2 எதிர்ப்பக்கமாக 1 அயற்பக்கமாக 2 நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள். ஆகவே அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் செம்பக்கத்தை காண வேண்டும். இப்பொழுது முக்கோணியின் 3 2 நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. முக்கோணியில் 3 நீளங்களில் 2 நீளங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து நாங்கள் செம்பக்கத்தினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். பயதகரிசியின் தொடர்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே செம்பக்கத்தினுடைய வர்க்கத்தை நாங்கள் பார்ப்போமானால் ஏனைய அதாவது செங்கோணத்தை ஆக்கக்கூடிய 2 வர்க்கங்களை நாங்கள் கூட்டி அதனுடைய வர்க்க மூலத்தினை நாங்கள் பார்க்கும் போது அதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் சமன் செம்பக்கத்தினுடைய வர்க்கமாக இருக்கும். ஆகவே 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 2. ஆகவே 2 வர்க்கம் 4. ஆகவே 4 1 நாங்கள் கூட்டும்போது 5 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செம்பக்கத்தினுடைய பெருமானமாக வர்க்க மூலம் 5 இருக்கக்கூடியதாக இருக்கும். செம்பக்கத்தினுடைய பெருமானம் வர்க்க மூலம் 5 இருக்கும். ஆகவே இதில் செம்பக்கமாக வர்க்க மூலம் 5 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவிற்குள் வரக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் சின் ஆனது எதிர்ப்பக்கத்தின் செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே செம்பக்கமாக வர்க்க மூலம் 5, எதிர்ப்பக்கமாக ஒன்று. ஆகவே வர்க்க மூலம் 5 அல்லது 5 என்று நாங்கள் எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் கொஸ் எனும் பொழுது எதிர்ப்பக்கத்தில் அயற்பக்கம். ஆகவே இங்கு செம்பக்கமாக இருக்கக்கூடியது வர்க்க மூலம் 5, அயற்பக்கமாக இருக்கக்கூடியது 2. ஆகவே 5 வர்க்க மூலம் 5 என்று நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் அதனுடைய பெருமானங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் பயிற்சியினை நாங்கள் பார்ப்போமானால் பயிற்சியில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பயிற்சியில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக முதலாவது மூன்று முக்கோணிகள், முதலாவது வினாவில் மூன்று முக்கோணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்று முக்கோணிகளில் முதலாவதில் வழங்கப்பட்டிருக்கின்ற தீட்டாவிற்கானதுக்கான சைன் காஸ் டேன் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நாங்கள் முதலாவதினை பார்ப்போமானால், முதலாவதுக்கான சைன் தீட்டாவாக இருக்கக்கூடியது செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே அங்கு செம்பக்கமாக இருக்கக்கூடியது ஐந்து, எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது நான்கு. ஆகவே நான்கை ஐந்தால் வகுத்து நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான்கை ஐந்தால் வகுத்து விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான்கை ஐந்தால் வகுக்கும் போது நாங்கள் பெறக்கூடிய விடையாக பூஜ்ஜியம் தசம் எட்டு, பூஜ்ஜியம் தசம் எட்டு நீ நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னர் நாங்கள் கொஸ்கான விகித தீட்டாவினை நாங்கள் பார்ப்போமானால், அயற்பக்கத்தின் செம்பக்கம், செம்பக்கத்தில் அயற்பக்கம், செம்பக்கத்தில் அயற்பக்கம். ஆகவே மூன்றை நாங்கள் வகுக்க வேண்டும் ஐந்தால். ஆகவே சைபர் தசம் ஆறு, அதாவது பூஜ்ஜியம் தசம் ஆறினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பூஜ்ஜியம் தசம் ஆறினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் தேவையானவற்றை எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் தேவையானவற்றத்தை எழுதி கொண்டால் மாத்திரமே அதற்கு பின்னராக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இது தொடர்பாக நீங்கள் எந்த விதமான குறிப்புகள் எடுக்கவில்லை என்றால், அதனை நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த கணக்கினை செய்யும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கொஸ் விகிதத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது டேன். டேன் தீட்டாவினை நாங்கள் பார்ப்போமானால், டேனிற்கான விகிதம் என்ன? அயற்பக்கத்தில் எதிர்பக்கம். ஆகவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கோணத்திற்கான, அதாவது தீட்டாவிற்கான எதிர்பக்கமாக நான்கு இருக்கின்றது, அயற்பக்கமாக மூன்று இருக்கின்றது. ஆகவே நான்கை மூன்றால் வகுக்க வேண்டும். ஆகவே ஒன்று தசம் மூன்று மூன்று என்று நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விடையினை. அதனை வைத்துதான் நாங்கள் மித்தமாக இருக்கக்கூடிய இரண்டு வினாக்களையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இரண்டு வினாக்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாவது வினாவினை பார்ப்போமானால், இரண்டாவது வினாவும் அதனை போன்றுதான் இருக்கின்றது. நாங்கள் முதலில் சைன்கான முதலில் நாங்கள் ஒரு முக்கோணியினை வரைந்து கொள்ளும், செங்கோண முக்கோணியினை வரைந்து கொள்ள வேண்டும். அதில் செங்கோணம் தவிர்ந்த ஏனைய இரண்டு கோணங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் தீட்டாவினை இட்டுக்கொள்ளக்கூடியது, தெரியாத கோணத்தினை நாங்கள் சொல்லக்கூடியது தீட்டா. தீட்டாவினை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தீட்டாவினை இட்டதன் பின்னர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சைன் தீட்டாவினுடைய பெருமானம் பதிமூன்றில் ஐந்து. சைனிற்கான விகிதம் என்ன? நாங்கள் இதற்கு முன்னர் கற்றமை சைனிற்கான விகிதம் என்ன? ரைட், ஆம், என்ன? செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம், செம்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே செம்பக்கமாக இருக்கக்கூடியது பதிமூன்று, எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது ஐந்து. இப்பொழுது இதனை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வரைந்த முக்கோணியில் அதனை இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு செம்பக்கமாக ஐந்தும் மணிக்கும் பதிமூன்றும், பதிமூன்றும் எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடியது ஐந்தையும் இட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த செங்கோண முக்கோணியில் மூன்று பக்க நீளங்களில், மூன்று பக்க நீளங்களில் இரண்டு பக்கங்களின் நீளங்கள் நமக்கு இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு பக்கத்தினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் ஒரு பக்கத்தினுடைய நீளத்தை, செங்கோண முக்கோணியில் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண வேண்டும் என்றால் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது பைதகரசினுடைய தொடர்பு. ஆகவே பைதகரசினுடைய தொடர்பை நாங்கள் இட்டு நாங்கள் காண வேண்டியது இந்த மற்றொரு பக்கத்தினுடைய நீளம். ஆகவே பதிமூனினுடைய வர்க்கத்திலிருந்து நாங்கள் ஐந்தினுடைய வர்க்கத்தை கழித்து வரக்கூடிய விடைக்கான வர்க்கமூலத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே நூற்றி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இருபத்தி ஐந்தை கழிக்கும் போது நாங்கள் பெறக்கூடியது நூற்றி நாற்பத்தி நாலு. ஆகவே நூற்றி நாற்பத்தி நாலினுடைய வர்க்கமூலத்தை நாங்கள் பார்ப்போமானால் பன்னிரெண்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், பன்னிரெண்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மற்றொரு பக்கத்தினுடைய நீளமாக இருக்கக்கூடியது பன்னிரெண்டு சென்டிமீட்டர். ஆகவே செம்பக்கம் பதிமூன்று சென்டிமீட்டர், இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீட்டாவுக்காக இருக்கக்கூடிய எதிர்ப்பக்கத்தினுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர், அயற்பக்கத்தின் நீளம் பன்னிரண்டு சென்டிமீட்டர். ஆகவே இந்த மூன்று பக்கங்களின் நீளங்கள் நமக்கு வழங்க பெற்றுக்கொண்டோம். ஆகவே இதனை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த வழங்கப்பட்டிருக்கின்ற வினாவினை, அதாவது முதலாவது டேன் தீட்டா நமக்கு வினவப்பட்டிருக்கின்றது. டேன் தீட்டா எனப்படுவது அயற்பக்கத்தில் எதிர்ப்பக்கம். ஆகவே அயற்பக்கமாக இங்கு 12 எதிர்பக்கமாக 5 நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து காஸ் தீட்டா என்னும் பொழுது செம்பக்கத்தில் அயற்பக்கம், ஆகவே செம்பக்கமாக இங்கு 13 காணப்படுகின்றது, அயற்பக்கமாக 12, ஆகவே 13 என்று நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடிந்தால் அதனை நீங்கள் வகுத்து அதற்கான பெருமானத்தை தசமதானங்களில் தசமெண்களில் வழங்குவது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான வினாக்கள் எங்களுக்கு எங்கு வரும் என்றால், பகுதி ஒன்றில் ஏ பகுதியில் முதல் 25 வினாக்கள் இருக்கின்றது அல்லவா, அதில் ஏதாவது ஒரு வினாவிற்கு இந்த மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மூன்றாவது வினாவினை சற்று பார்ப்போமானால் மூன்றாவது வினாவில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. உருவில் முக்கோணி ABC இன் B செங்கோணம், உங்களுக்கான முக்கோணி அங்கு வரையப்பட்டிருக்கின்றது, B செங்கோணமாகும். C என்பது தீட்டாவாக காணக்கூடியதாக இருக்கின்றது, சி கோணம் தீட்டா என வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வியாக இங்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, BACA சார்பில் தருக, தீட்டா சார்பில் தருக. அதாவது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நமக்கு தெரியும், எத்தனை பாகை, 180 பாகை, 2 செங்கோணங்கள், அதாவது 180 பாகை. ஆகவே இங்கு பி கோணம் என்பது நமக்கு தெரியும், 90 பாகை. ஆகவே 180 நாங்கள் 90 கழிப்போமானால் நாங்கள் பெறக்கூடியது 90 பாகை. ஆகவே இந்த ஏ கோணத்தையும் இந்த சி இடம் இருக்கக்கூடிய தீட்டாவினையும் நாங்கள் கூட்டும் போது நாங்கள் பெறக்கூடிய பெருமானம் 90 பாகை. ஆகவே சி கோணத்தை நாங்கள் ஏ கோணத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் அந்த 90 பாகையிலிருந்து அந்த தீட்டாவினை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இதற்கான விடையாக BAC-னுடைய விடையாக 90 கழித்தல் தீட்டா, 90 பாகை கழித்தல் தீட்டா என்று நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை, அதில் செங்கோணம் 90 பாகையை நமக்கு தெரியும், மீதி இருக்கக்கூடிய 2 கோணங்களை நாங்கள் கூட்டும்போது 90 பாகையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதிலிருந்து ஒரு கோணத்தை நாங்கள் கழிப்போமானால் ஏனைய ஒரு கோணத்தின் விடையை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை தான் இங்கு நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், சைன் தீட்டா சமன் கொஸ் 90 மைனஸ் தீட்டாவிற்கு சமன் என்று கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தீட்டாவிற்கான சைனை நாங்கள் பார்ப்போமானால், தீட்டாவிற்கான சைன் விகிதம் செம்பக்கத்தில் எதிர்பக்கம். ஆகவே இங்கு செம்பக்கம் AC, எதிர்பக்கம் AB ஆக இருக்கின்றது. ஆகவே 90 மைனஸ் தீட்டாவினுடைய கொஸ், ஆகவே 90 மைனஸ் தீட்டா என்ன பொழுது இந்த ஏ கோணத்தை குறிக்கின்றது, ஏ கோணத்தை குறிக்கின்றது, ஏ கோணத்தினுடைய பெருமானத்தை தான் நாங்கள் கண்டோம், ஆகவே ஏ கோணத்தை குறிக்கின்றது. ஆகவே அதனுடைய கொஸ் விகிதத்தை நாங்கள் பார்ப்போமானால், அதற்கான கொஸ் விகிதம் என்னவாக இருக்கும், செம்பக்கத்தில் அயற்பக்கம். ஆகவே அதற்கான செம்பக்கமாக ACயும் அயற்பக்கமாக ABயும் காணக்கூடியது. ஆகவே இங்கு ACயில் AB சமன் ACயில் AB ஆக இருக்கக்கூடும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், சைன் தீட்டாவினை நாங்கள் வகுக்க வேண்டும் கொஸ் தீட்டாவினால் சமன் டேன் தீட்டாவினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சைன்கான விகிதம் நாங்கள் எதுவுமானால் எதிர்பக்கத்தில் செம்பக்கத்தில் எதிர்பக்கம். ஆகவே இங்கு செம்பக்கமாக இருக்கக்கூடியது AC, எதிர்பக்கமாக இருக்கக்கூடியது AB. ஆகவே நாங்கள் அதில் வகுக்க வேண்டும் கொஸ் தீட்டாவினை. ஆகவே நீங்கள் வகுத்தல் குறியீடினை இட்டுக்கொண்டு கொசுக்கான விகிதம், அதாவது தீட்டா கியூ தீட்டாவிற்கான கொஸ் விகிதத்தை நாங்கள் எழுதுவோமானால் அயற்பக்கத்தில் செம்பக்கத்தில் அயற்பக்கம். ஆகவே செம்பக்கமாக ACயும் அயற்பக்கமாக BCயும் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு சமனாக இருக்கக்கூடியது டேன் தீட்டா. ஆகவே அதற்கான டேனை நாங்கள் பார்ப்போமானால் எவ்வாறு காணக்கூடியதாக இருக்கும், அயற்பக்கத்தில் எதிர்பக்கம். ஆகவே இங்கு அயற்பக்கமாக இருக்கக்கூடியது BC, எதிர்பக்கமாக இருக்கக்கூடியது AB. ஆகவே இங்கு நாங்கள் முதலில் எழுதிய செம்பக்கத்தை நாங்கள் சைனிற்கான விகிதத்தை நாங்கள் பார்ப்போமானால் ACயில் AB நாங்கள் பெருக்கல், அதாவது வகுத்தலை நாங்கள் பெருக்கலாக மாற்றும் போது இரண்டாவது இருக்கக்கூடியதை நிகர் மாற்ற வேண்டும். ஆகவே ACயினை தொகுதி எண்ணாகவும் BCயினை பகுதி எண்ணாகவும் நாங்கள் எழுத வேண்டும். ஏசியினை தொகுதியினாகவும் பிசியினை பகுதியினாகவும். அது சமன் பிசியில் ஏபி. ஆகவே இங்கு பகுதியனாக இருக்கக்கூடிய ஏசியையும் தொகுதியாக இருக்கக்கூடிய ஏசியையும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிசியில் ஏசி சமன் பிசியில் ஏசியினை நாங்கள் ஏபியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கு இது சமனானதாக இருக்கக்கூடும். மாணவர்கள், இதில் தேவையான விடயங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய பாகைகளை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு இந்த திருகோண கணித விகிதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்வரும் வகுப்புகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், தொடர்ச்சியாக இந்த திருகோண கணிதம் பாடம் தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியினை கேட்பீர்களானால் திருகோள கணிதம் என்னும் பாடத்தை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், இன்றைய தின வகுப்பில் தேவையான விடயங்களை நீங்கள் குறித்துக் கொண்டிருப்பீர்கள். இதில் வழங்கப்பட்டிருக்கின்ற வினாவினை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 07 1 7 5 0 8 5 0 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் செய்து அனுப்புவீர்கள். ஆனால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜெயசுந்தரம் சுகணேஸ்வரன் தம்பைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர். நன்றி, வணக்கம்.